ధర్మకృద్ ధర్మే సదసక్షరమక్షరం అవిజ్ఞాత సహస్రాంశు విధాత కృత దక్షణ. 64వ శ్లోకం. 475వ నామ భగవన్ నామ వైభవం. எந்த நாமாக்களை அறிஞ்ச மாத்திரத்தினால மனுஷனுக்கு அஜ்ஞானம் செதறி ஆத்ம ஜானம் ஏற்பட்டு அவன் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் நீங்கி பகவத் சாகித்யத்தை அடைவானோ, அப்படிப்பட்டதான திவ்யமான நாமாக்கள். அதில் நம்ம பார்க்க வேண்டிய நாம தர்மகுப், தர்மத்தை காப்பாற்றுறவர். புருஷார்த்தங்கள் நாலு. புருஷார்த்தங்கள்னா மனிதனால் ஆசைப்படக்கூடியதான பொருட்கள். மனிதன் எதற்காக ஆசைப்படுகிறான்? எப்பொழுதும் தான் சௌக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கணும். இதுதான் மனுஷனுடைய எதிர்பார்ப்பு. அந்த ஆனந்தமாக இருத்தல் துக்க சம்பந்தமில்லாதான ஆனந்தமாக இருக்கணும். துக்க சம்பந்தத்தோட ஆனந்தம் அப்பப்போ நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கோம். பட்டாணி சாப்பிட்டே இருக்கான், கொஞ்ச நேரம் சாப்பிட்றோம், அப்புறம் வாய் வலிக்கிறது. சாப்பிடணும்னு இருக்கு, வாயும் வலிக்கிறது. அப்போ என்னாச்சு? அந்த ஆனந்தம் துன்பத்தோடு கலந்ததாக இருக்கு. ஆனால் நமக்கு எப்படிப்பட்டதான ஆனந்தம் வேணும்? துக்க சம்பந்தம் இல்லாததான ஒரு ஆனந்தம். என்ன துக்கேன சம்பின்னம் நசக்கிரஸ்தம் அனந்தரம். ரெண்டு ஆனந்தங்களுக்கு நடுவில் கொஞ்சம் துன்பமும் இருக்கக்கூடாது. நம்ம நினைச்ச காரியங்கள்லாம் அப்பப்போ ஆயிடணும். அபிலாஷோப நீதஞ்சா, இப்படிப்பட்டதான ஆனந்தம் இது சாஸ்வதமாக இருக்குமேயானால் இதற்குத்தான் மோட்சம்னு பேர். அதுதான் முக்கியமான புருஷார்த்தம். ஆனால் அந்த நிலையை அடையணும்னா நமக்கு என்ன வேணும்? முதல்ல அதுக்கு தகுந்ததாக நம்மளை நாம் தயார் பண்ணிக்கணும். அதில் முக்கியமாக முதல் புருஷார்த்தம், முதல் சாதனம் தர்மம். இந்த அறம், இவன் சௌக்கியமாக நல்ல வழியில் இருந்தால் தான் இவனுக்கு அந்த உயர்ந்ததான நிலை கிடைக்கும். இப்போ இந்த தர்மத்தோடு இவன் இருக்கணும், இந்த தர்மத்தை காப்பாற்றணும். பகவான் தன்னுடைய அநேக அவதாரங்களில் தர்மத்தை காப்பாற்றுறது தான் ரொம்ப முக்கியமாக நினைத்தார். எதா எதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரதா, எப்பொழுதெல்லாம் தர்மம் குறைஞ்சி போகிறதோ, அதர்மங்கள் ஜாஸ்தியாகிறதோ, அந்த சமயத்தில் ததா ஆத்மானம் சுஜாமியகம், நான் என்னை சுட்டித்து கொள்கிறேன். எதற்காக? அந்த தர்மத்தை மறுபடியும் நிலநாட்டுறதுக்காக. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, அந்த தர்மத்தை மறுபடியும் நிலநாட்டணும். ஏன்னால் தர்மம் இருந்தால் தான் மனுஷன் அதை குடித்து கொண்டு அவன் முன்னுக்கு வரலாம். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமலும் நல்லதை பண்ணக்கூடியதான மக்கள் இல்லாத போனால் மனுஷால் எப்படி வர முடியும்? நல்லதுன்னு தெரிஞ்சால் மட்டும் போகாது உங்களுக்கு, ஆனால் அதை பண்ணிட்டு இருக்கிற மனுஷால் வேணும். இப்படி பண்ணணும்னு புஸ்தகத்தில் இருந்தால் நம்மளால் பண்ண முடியாது. அதை பண்ணி அதை நமக்கு எடுத்து சொல்லி கொடுத்து தானும் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் தான் அது சரியாக வரும். ஆகையால் அப்படிப்பட்டதான வியக்திகள் வேணுங்கிறதுக்காக தானே பிறந்தார். ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ணி அந்தந்த நிலையில் தர்மத்தை தான் நடத்தி காட்டினார். ஒவ்வொரு நிலையிலையும் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வந்த போதிலும் நாம் எப்படி வாழ்க்கையில் நடந்து கொள்ளணும் அப்படின்னு அந்த தர்மத்தை நடத்தி பத்திரமாக காப்பாற்றி கொடுத்தார். இதுதான் அவதாரங்கள்லேயும் எல்லா அவதாரங்கள்லேயும் பூர்ணமான ஒரு அம்சம். வாமனாவதாரத்தில் தான் இறங்கி வினயத்தை காட்டி தான் பலி சக்கரவர்த்தியிட்ட போய் 3 அடியை பிச்சை வாங்கி அதனால் உலகத்தை காப்பாற்றினார். ஏன்னா யுத்தம் இல்லாமலேயே ஜனங்களை தேவதைகளை காப்பாற்று. ராமாத்தி அவதாரங்களில் யுத்தம் பண்ணி அவளை என்ன சொன்னாலும் வேறு வழி இல்லை, யுத்தம் பண்ணி அவளை கொன்னாத்தான் முடியும் எனக்கூடியதான அபிப்பிராயத்தில் அவள் யுத்தம் பண்ணி அது பண்ணினார். யுத்தம் பண்ணுறதுன்னு அப்புறம் இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கையில் அரண்ய காண்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு ரிஷிகள் இடத்துலையும் அவளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி எது எப்படி இருக்கணுமோ யாருக்கு எது எப்பொழுது தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கார். அது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு இடத்துலையும் தான் பார்க்கும் பொழுது எப்படி இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி தர்மத்தை பரிபாலனை பண்ணணும், இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி காப்பாற்றணும், இவைகள்லாம் எடுத்து சொன்னார் அல்லவா, எடுத்து அனுஷ்டானம் பண்ணினார் அல்லவா, பக்தாளை காப்பாற்றினார் அல்வா, சபரி போன்றதான பக்தாள், நம்மளையும் என்னையும் பகவான் பார்க்க வருவாரா அப்படின்னு சொல்லும்பொழுது, உங்களை என்ன யார் எப்படி இருந்தாலும் அவளை அனுகிரகம் பண்ணுறதுக்காகத்தான் நான் இருக்கேன் அப்படின்னு காப்பாற்றினார் அல்லவா, அதுதான் தர்மத்தை காப்பாற்றக்கூடியதான நிலை. அந்த தர்ம குபு தர்மம் கோபாய தீதி தர்ம குபு, சர்வதா சர்வகாலம் தர்மத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறவர் தர்மத்தை ரட்சணம் பண்ணிட்டு இருப்பார். அதர்மத்திலிருந்து தர்மத்தை காப்பாற்றணும், அதர்மத்தை தர்மத்தை கெடுக்கிறவாளிடத்திலிருந்து தர்மத்தை காப்பாற்றணும். வேதங்களுக்கு எப்பாவது கஷ்டம் தான், வேதானுத்தரதே ஜகன்னிவகதே வேதானுத்தரதே, இந்த வேதமானது மறைஞ்சு போச்சுன்னா அது படிக்கிறவா இல்லாத போனால் அதுக்கு எடுத்து காட்டி இப்படி சொல்லணும். அதே போல் வேதத்தில் என்னத்தான் இருக்குது, இப்பொழுது மாடர்ன் டேஸில் ஜனங்களுக்கு வேதம்னா ஏதோ தெரியறது, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியுமா, என்ன தான் சொல்லியிருக்கா அதில் வேதம்னு யாருக்கு தெரியும், ஏதாவது கேட்டால் வரிசையாக ஆரம்பிச்சிடுறேன், சோம யாகம் பண்ண அந்த யாகம் பண்ண அவ்வளோதானா இருக்குது வேதத்தில், அதுக்குள்ளே இருக்கிற அம்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா, எத்தனை தர்மங்கள் இருக்க, ராமாயணம் பாரதம் பாகவதம் இவைகளில் இருக்கக்கூடியதான தர்மங்கள் எல்லாம் அந்த வேதத்தில் இருக்கிற தர்மங்கள் அல்லவா, அதை எடுத்து சொல்ல வேண்டாமா, அதை அனுஷ்டானம் பண்ண வேண்டாமா, அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு தான் ஒரு வியக்தி இருக்க வேண்டாமா, அப்படி தர்மத்தை காப்பாற்றினார். அதனால் தர்மம் கோபயதி இது தர்ம குருப், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே இது பகவத் வஜனாத், அவரே சொல்லியிருக்கார், தர்மத்தை நிலநாட்டுவதற்காகத்தான் ஒவ்வொரு யுகத்திலையும் நான் பிறக்கிறேன். தசாவதாரங்கள் 28 அவதாரங்கள், ஸ்ரீமத் பாகவத்தில் முதலே 28 அவதாரங்கள் சொல்லியிருக்கார். அதே போல் நிறைய அவதாரங்கள், எத்தனை அவதாரங்களும் அதில் அவதாரங்களுடைய பரம ரகசியம்னா தர்மத்தை காப்பாற்றணும், ஜனங்களுக்கு தர்மத்தை தெரிய வைக்கணும். என்ன எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் யாருக்கு எது வேண்டி இருக்குமோ தெரியாது, அவளுடைய மனுஷியனுடைய வாழ்க்கை இருக்க என்னது என்று தெரியாது, எப்பொழுது எந்த கஷ்டம் வருமோ எந்த தர்மம் தேவைப்படுமோ அது தெரியாது. நித்திய தர்மங்கள் நைமித்திக தர்மங்கள், அவாவாளுக்கு ஸ்திரீகளுக்கு என்ன தர்மம், புருஷர்களுக்கு என்ன தர்மம், குழந்தைகளாக இருக்கிறவாளுக்கு என்ன தர்மம், வயசானவாளுக்கு என்ன தர்மம், ஜாதி தர்மம் என்ன, குல தர்மம் என்ன, இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது, அத்தனையும் தெரிவிக்கணும். அதற்கெல்லாம் தர்மசாஸ்திரங்கள்லாம் இருக்கு, இருந்த போதிலும் அதை எடுத்து சொல்லணுமே, இப்படின்னா இப்படி இந்த சந்தர்ப்பம் இப்படி வந்தால் என்ன பண்ணுறது, இவைகள்லாம் எடுத்து சொல்ல வேண்டாமா, அதை எடுத்து சொல்வது தான் அனுஷ்டானம் பண்ண வேண்டாமா, அனுஷ்டானம் பண்ணினாத்தானே மனுஷர்களுக்கு அனுஷ்டானம் பண்ண முடியும் எனக்கூடியதான ஒரு தைரியம் வரும். அத்தனையும் பண்ணினதான மகாத்மா ராமாத்திய அவதாரங்களில் அவர் விசேஷமாக பண்ணினார், அதே போலயே மற்ற அவதாரங்களையும் ஜனங்களுக்கு சகாயம் பண்ணினார். ஒரு மத்ஸ்ய அவதாரமாக இருந்து கொண்டு அந்த வேதங்களை காப்பாற்றினார் பிரளய சமத்தில், கூர்மாவதாரமாக இருந்து கொண்டு தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து க்ஷீர சமுத்திரத்தை கடையும் பொழுது தான வாழ்க்க சகாயம் பண்ணினார். இப்படி நிருசிம்மாவதாரத்தில் பக்தனுக்கு ஏற்பட்ட சத்தியம் விதாதும் நிஜ பிருத்திய பாஷிதம், அந்த சத்தியம் நிஜ பிருத்தினாக இருக்கக்கூடியதான பிரகலாதன் சொன்ன வார்த்தையை சத்தியமாக்கணும் என்பதற்காக அவர் அந்த தூணிலிருந்து வெளியில் வந்து துஷ்டனாக இருக்கக்கூடியதான, அவன் என்ன துஷ்டம், பணத்தில் ரொம்ப ஆசைப்பட்டான், ஹிரண்ய காசிப்பு அவன் அண்ணா தந்தர் ஹிரண்யாட்சன், தங்கத்து மேலேயே கண், உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கமும் எனக்கு தான் வேணும், மெத்தையெல்லாம் தங்கம் திண்டெல்லாம் தங்கம் அப்படி இருந்தாங்க. அவ்வளோ ஒரு ஆசை இருக்கப்படாது, மனுஷனுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இருக்கட்டும், அதோட அதிகமாக ஒரு ஆசை, அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு இல்லாமல் எனக்குத்தான் இருக்கணும் எனக்கூடியதான ஆசை, இந்த பேராசைகள்லாம் மனுஷனுக்கு இருக்கப்படாது என்கிறதை காட்டுவதற்காக தான் அவளை சம்ஹாரம் பண்ணினார். இப்படி எல்லா விதமாகவும் தர்மத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறதுனால அவருக்கு தர்மகு அப்படின்னு பேர். அதோட மட்டும் இல்லை, தர்மக்ருத்து தர்மத்தை காப்பாற்றுறவா ஒன்று, தர்மத்தை பண்ணுறவா ஒருத்தர். இப்போ இந்த ரெண்டும் தனித்தனியாக இருக்கு நம்ம நாட்டில், லாவை என்ஃபோர்ஸ் பண்ணி லா என்னதுன்னு காட்டுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு, லாவை தயார் பண்ணுறதுக்கு பாலிட்டிஷியன்ஸ் இருக்கான், அவன் ஒரு மாதிரி பண்ணினா இவன் வேற எல்லாம் தயார் பண்ணிவிடுறான், நமக்கு எது வசதியோ அப்படி தயார் பண்ணிவிடுறான், அப்படி இருக்கப்படாது. பகவான் என்ன பண்ண, தர்மத்தை தயார் பண்ணுறதும் தான் தான், அந்த தர்மத்தை காப்பாற்றுறவரும் தான் தான், உலகத்தில் வேதம் எனக்கூடியதான அம்சத்தில் தர்மங்களை தயார் பண்ணிட்டு இருக்கார், வேதானுத்தரதே வேதங்களையும் தயார் பண்ணியிருக்கார். வேதங்களை அவர் எழுதலை, போன ஜென்மாவில் போன கல்பத்தில் இருக்கக்கூடியதான வேதங்களை ஓங்கார ரூபமாக தனக்குள்ள அடக்கி கொண்டு மறுபடியும் சிருஷ்டி அதில் யோ வேதாதோ அதை எடுத்து சொல்லி, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை அப்படின்னு அந்த வேதங்களை மறுபடியும் எடுத்து பிரம்மதேவருக்கு எடுத்து சொன்னார். வேதங்களை மட்டும் சொல்ல போகிறோமா, அதில் இருக்கக்கூடியதான தர்மங்களை எடுத்து சொல்லணும், அப்படி தர்மங்கள்லாம் என்னென்ன தர்மங்கள் இப்படி வரணுங்கிறதுக்காக அந்த வேதங்கள் இருக்கக்கூடியதான தர்மங்களில் ஒவ்வொரு கற்பத்திலையும் மனு யாக்ஞவல்கர் அத்திரி இது போல மகர்ஷிகள்னால அந்த ஸ்மிருதிகளை எழுத வச்சார். ஏன்னா எல்லோருக்கும் சுலபமாக தெரியணும். பாரதத்தில் இருக்க வேதத்தில் இருக்கக்கூடியதான தர்மங்கள் எல்லோராலையும் புரிந்து கொள்ள முடியாது. வேத பாட்டியத்தை அறியிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக என்ன பண்ணினார், எல்லோராலையும் புரியக்கூடியதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக ஸ்மிருதிகளை தயார் பண்ணினார். எல்லாத்தை விட பகவத்கீதை, பகவத்கீதையில் எப்படி இருக்கோ அப்படிதான் நான் நடந்து கொள்கிறேன்ங்கிறார் ஒரு இடத்துல பகவான். அப்படி அவ்வளோ சுலபமாக எல்லா மனுஷியாளுக்கும் இது புரியும்படி பெற்றார் பார்த்தேன். அதுதான் தர்மக்ருது. அது தர்மக்ருதுன்னு மட்டும் இல்லாமல் அந்த வேதாந்த கிருத் வேத விதேவதாகம் வேதாந்த கிருத்து அப்படின்னு வேதாந்த கிருத்துன்னு வேதாந்தத்தை செய்தார் இவர் இல்லை, வேதாந்த சம்பிரதாய கிருத்து. அங்கே சம்பிரதாயத்தை தெரிஞ்சது. இந்த சம்பிரதாயம்னா என்ன அர்த்தம், சம்யக் பிரதீயதே சம்பிரதாயம். அது ஒழுங்காக ஒரு குருவானவர் அவர் சிஷ்யாளுக்கு சொல்றார், அந்த சிஷ்யர் இன்னொரு சிஷ்யருக்கு சொல்றார். இப்படி வரிசையாக நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்வசுர பராசரஞ்ச வியாசம் சுகம் கவுடபதம் மகாந்தம் கோவிந்த யோகிந்தம் அதாசியம் இப்படின்னு நாராயணிலேருந்து மகா ஸ்ரீமன் நாராயணிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம ஆச்சாரியன் வரைக்கும் அப்படி ஒரு லைனாக வந்திருக்க பார்த்தடா. இதுதான் குரு பரம்பரா பரம் பரம். அதற்கு பிறகு இவர் இதற்கு பிறகு இரு இப்படி சதா சிவசமாரம்பாம் பகவத் பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு அந்த குரு பரம்பரா ரூபமாக இருந்து கொண்டு தர்மத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், தர்மத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ சம்பிரதாய கிருது, அந்த சம்பிரதாயம் விட்டு போகப்படாது. விட்டு போயிடுதுன்னு அதுக்கு எம்னதுன்னு தெரியாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். அதை தேடி எடுக்கிறத கடலில் பெருங்காயத்தை தேடுற மாதிரி சாதத்தன்னைக்கு இந்த காரியம் பண்ணலாமா பண்ணப்படாதான்னு கேட்டேன். எங்காவது சம்பிரதாயம் என்னென்ன, எங்காவது சம்பிரதாயமே இல்லைன்ட்டார். என்ன மூணு தடவையிலேயே சாதம் பண்ணலைன்ட்டார். என்ன பண்ணுவேன், எப்படி தெரியும் சம்பிரதாயம், எங்கள் அப்பா பண்ணலை அப்பாவுக்கு அப்பா பண்ணல ஒன்றும் பண்ணலை சுவாமி, எங்காவது தான் இவர் ஏதோ பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிருக்காரு நல்ல புத்தி வந்திருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது தெரியலையேன்னு. உங்காத்துல பழக்கம் உண்டோன்னு கேட்டான். இது எங்காத்த பழக்கம் வேற உங்காத்த பழக்கமா அம்மா, ஆம் பழக்கம் இல்லை, சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படி சொல்றது. இப்போ சாஸ்திரம் என்ன சொல்றது, அது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா அந்த சாஸ்திரம் என்னதுன்னு தெரிஞ்சவாடத்தானே கேட்கணும். புஸ்தத்தை பார்த்தா நமக்கு தெரியுமா, அதில் என்னென்னமோ போட்டிருப்பா, அந்த லாங்குவேஜே நமக்கு புரியாது. ஆகையால் என்ன பண்ணணும், அந்த சம்பிரதாயத்தை எடுத்து சொல்லக்கூடியதான வியக்தி இருக்கணும். அப்படி அந்த சம்பிரதாயத்தை தயார் பண்ணி இருக்கிறதுனால அவருக்கு தர்மக்ருது. அவர் தர்மத்தை காப்பாற்றுறவர் மட்டுமில்லை, தர்மத்தையும் தர்ம சம்பிரதாயத்தையும் பண்ணினவர். அது அடுத்தது தர்மகு தர்மக்ருத். அதுக்கப்புறம் தர்மி, அந்த தர்ம வடிவமாகவும் தர்மத்தை உடையவராகவும் இருக்க தர்மான் தாரயதீதி தர்மி, அந்த தர்மத்தை தானே காப்பாற்றி கொண்டிருக்கிறார். தர்மமானது இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அது இந்த பக்கம் அந்த பக்கம் நகராமல் காப்பாற்றுருக்கார். அந்த தண்டவாளத்தில் ரயில் மேலேயே போகணும் கீழே இறங்கப்படாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தர்மம் அப்படியே இருக்கணும். கலி காலத்தில் ஒரு தர்மம் இன்னொரு காலத்தில் ஒரு தர்மம்னு இல்லை. பெரியோர்கள்டையே பேச்சு கேட்கணும், மாத்ரு தேவோபவா பித்ரு தேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவ, இதெல்லாம் மாறாது எத்தனை நாளானால். சத்யம் வத தர்மம் தர, கொஞ்ச நாள் என்ன போய் சொன்னால் பரவாயில்ல சார், இது மாறுமா சொல்லுங்க பார்க்கலாம், என்னைக்கும் மாறாது. சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதி தவ்யம், தினந்தோறும் ஏதாவது புதுசாக படிக்கணும். நம்ம படித்த பழைய பாடமாக இருந்தாலும் படிக்கணும். இதை படிக்கிறது இந்த ரீடிங் ஹேபிட் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட்டுவிட்டா இப்போ ஜனங்கள். இப்போல்லாம் டிவி பார்க்குற ஹேபிட்டு தான் இருக்கே தவிர ரீடிங் ஹேபிட், ஒரு புத்தகம் படிக்கிறது இல்லை. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னால் நாவலாவது படிச்சுட்டு இருந்தார் சார், இப்போ அதையும் விட்டா விவகாரம் முழுக்க என்னென்ன படிக்கிறதுங்கிற ஹேபிட்டே போயிடுது ஜனங்களுக்கு ரொம்ப தப்பு. அப்போ என்ன, சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதி தவ்யம், ஒரு நாளும் சுவாத்தியாயம் பிரவச்சனம் தனக்கு தெரிஞ்சது எடுத்து சொல்லணும், நாலு பேருக்கு சொல்லணும், நல்ல வார்த்தையை சொல்லணும். இது தெரியணும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லிக் கொடுங்க. ஒருத்தர் சொன்னால் நான் பகவத்கீதை சொல்லிக் கொடுத்துருக்கேன் பத்து குழந்தைகளுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ என்ன, உங்களுக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க. எத்தனையோ தெரியும் விட்டு தரத்தாமன்னு சொல்லிக் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு என்ன பக்கத்தில் இருக்காளா இல்லையா, உட்காந்து அவளுக்கு கதை சொல்லுங்க, கதை சொல்லி அவளுக்கு சொல்ல சொல்லுங்க. அப்புறம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தனக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு சொல்கிறதுங்கிற ஒரு தர்மம் இருக்கு. ஞானதானம் எல்லாத்த விட ரொம்ப விசேஷமான ஒரு தானம். நம்ம படிக்கிறதுக்கே டைம் இல்லை சார், நம்ம எங்கே இப்படி எல்லாம் சொல்லப்படாது. எது இருக்கோ எது தெரியுமோ அப்படி ஆரம்பிக்கிறோம். அப்படி ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் தத்துவத்தை எடுத்து சொல்லணும். பகவத்பாதர் பிரஸ்தானத்திலேயே பாஷ்யம் எழுதினர். அதற்கு பிறகு சாதாரண மனுஷியாளுக்கு புரியணும்னு பிரகரணங்கள் எழுதினர். அதற்கும் பிறகு எல்லோருக்கும் புரியணும்னு ஸ்தோத்திரங்கள் எழுதினர். அந்த ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் அந்த பகவன் நாமம், அந்த பகவத் தத்துவம் அப்படி இருக்கு. பஜ பஜ லட்சுமி நரசிம்ஹானக பத சரசி ஜமகரந்தம், சின்ன ஸ்லோகம் தான். தவஹிதமே கம்பக்ஷே, உங்களுக்கு நல்லது ஒன்று சொல்கிறேன். என்ன தெரியுமோ, இங்கே எங்கேயும் போகாது, உலகத்தை பார்க்காதீங்க, உள்ளூர் ஆத்ம தத்துவை பாருங்க. என்ன நீங்கள் எப்படி பண்ணிட்டுருக்கேன், மறுபூமியில் விவசாயம் மறுபூமோ, ரசம் இல்லாதான பாலை வனத்தில் எங்கெங்கயோ தேடிக்கொண்டே இருக்கள் ஜலத்தை. அப்படி வேண்டாம், உள்ளூர் உங்ககிட்ட ஆனந்தம் இருக்கு. இதை இதை நோக்கி பாருங்க, பகவன் நாமாவை சொல்லுங்க, இதான் உங்களுக்கு ரொம்ப ஹிதமானது அப்படின்னு சின்ன ஸ்லோகங்கள்லேயே எப்படி சொன்னாரோ அதே போல் அந்த தர்மத்தை காப்பாற்றி கட்டி காப்பாற்றுறது தான் அதை வைத்துக்கொண்டு எல்லோருக்கும் சொல்கிறதுங்கிறது தான் தர்மி. தர்மான் தாரயதி தர்மி, இப்படி தர்மகு தர்மகு தர்மி, இந்த மூணு நாமக்கள் தர்மத்தை வசத்தியான சொல்லக்கூடியதான நாமக்கள். பிறகு இந்த தர்மங்களை எல்லாம் கட்டி காப்பாற்றுறவர்னு வேதங்களில் பகவானை பற்றி ஏஷசே துர்விதரண ஏஷாம் லோகா நாமசம் பேதாயா அப்படின்னு இந்த தர்மங்களை கட்டி காப்பாற்றக்கூடியதான ஒரு தர்மம் அவருக்கு இருக்குன்னு சொன்னோமே, அப்படிப்பட்டதான் அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் சத்து, மாறாதவர். முன்னால் எல்லாம் தர்மம் இருந்தால் இப்போ மாற்றிருக்கலாமா, ஒரு நாளும் மாறமாட்டேன். மாறாத பொருள் தான் இந்த பரமாத்மா, மீதி எல்லாமே மாறி, அவரை தவிர மீதி எல்லாமே மாறிக்கொண்டிருக்கு. உலகத்தில் எது பர்மனெண்டாக இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே எது எது நினச்சி, முன்னாலே பெரிய மூணு கட்டு வீடு அப்படிம்பா, கிராமாந்தர் எங்கள் வீடு ரொம்ப பெருசு, மூணு கட்டு வீடு இருந்தது, இப்போ சின்னதாக இருக்கணுங்கிறேன். இப்போ எல்லாம் எப்படின்னா ரெண்டு பெட்ரூம் மூணு பெட்ரூம், பெட்ரூமை வச்சு தான் வீடை கால்குலேட் பண்ணுறேன். பாத்ரூமெல்லாம் எங்கே இருக்கணும்னு, வீட்டுக்கு பின்னால் பத்தடி பின்னால் இருக்கணும், அதுதான் மடி ஆதாரம்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் நடுவில் அதுதான் இருக்குது, பகவானுக்கு ரூம் இல்லை, நம்ம அது அட்டாச்சு பாத்ரூமுக்குறோம், இல்லை அட்டாச்சு பெட்ரூம்னா, பாத்ரூம் அவ்வளோ அழகாக இருக்கான், பெட்ரூம் அதுக்கு அனெக்ஸுங்கிறோம். என்னமா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான் தெரியுமா நம்ம பேப்பரில். இப்போ நம்மளுடைய வேல்யூஸ் ஆஃப் லைஃப் எப்படி மாறிடுதுன்னு கொஞ்சம் பார்க்கணும். இவைகள்லாம் மாறிட்டு இருக்கு, ஆனால் ஒரு நாளும் மாறாதவர் பரமாத்மா. ஆனால் அதுதான் அவருக்கு மாறாதவருக்கு சத்துன்னு பேர். அதனால தான் அவிததம் பரம் பிரம்ம சத்து சதேவ சோம்யை சமக்ராசீத் ஏகமேவாத்வதீயம். ஒரு நாளும் மாறாது, மாறக்கூடியதான தன்மை அவரிடத்துல இல்லை. அவர் இருக்க தொட்டு தான் மற்ற பதார்த்தங்கள்லாம் மாறிக்கொண்டிருக்க அவர் மாறமாட்டார். ஏன் மாறமாட்டார், கை கால் இருந்ததுன்னா அதை வயசாகிடுது, கை வலிக்கிறது கால் வலிக்கணும், அவருக்கு தான் சரீரம் இல்லையே, அவருக்கு மனசு இல்லை. அப்ராணோக்கியவனா சுப்ரோ எட்டரப்பர் அட்டராப்பர தப்பரா, பிராணம் இல்லை மனசு இல்லை அவருக்கு, மனசு இருந்தால் தானே சார் மாறுபவர் இல்லை. அவரிடத்துல மாயை இருக்கு, ஆனால் மாயை அவரை ஒன்றும் பண்ணாது, மாயை நம்மகிட்ட தான் வாராட்டம், அவர்கிட்ட ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் விவகாரம் பண்ணார், தெய்வீ கேட்டா குணமயி மம மாயா துரத்யா மாமேவயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே அப்படின்னு இந்த மாயையை தாண்டணுமே என பகவானுடைய திருவடியை நாடணும். அப்பொழுது அந்த மாயையாவது உங்களை ஒன்றும் பண்ணாத, நீங்கள் மாயையை தாண்டி மேலே போகலாம், அந்த மாயையும் அவர் ஒன்றும் பண்ணாது. ஆகையால் மாயாதீதமான ஒரு ஸ்வரூபம், ஆகையால் அவருக்கு என்ன பேர், சத்து. அவிததம் மாறாதான பரம் பிரம்ம சது சதேவ சௌமியை ஸ்ருதே. சத்துன்னு சொன்னேன் சார் நன்னா இருக்கு, ஆனால் அடுத்ததே அசத்துன்னு சொல்கிறீங்களா, அதுதான் ரொம்ப மோசமாக இருக்கு. நம்ம குழந்தைகள் அதில் ஏதாவது கலாட்டம் பண்ண அசத்து சும்மா இருப்பள். இந்த அசத்துன்னு சொன்னால் என்னன்னா, வேதாந்தங்களில் அசத்துன்னா என்னென்ன, முக்காலத்திலையும் கண்ணுக்கு தெரியாததான பொருள்னு அர்த்தம். எது, வந்தியாபுத்திரன், மலடி மைந்தன், குதிரை கொம்பு, குதிரை கொம்பு இது சார் நர், அதான் குதிரை கொம்புன்னு சொன்னால் அசத்துன்னு அர்த்தம். முயல் கொம்பு, குதிரை கொம்பு, ஆகாச குற்றம் இப்படின்னு சிலது வச்சுருக்கோம், அது எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, இல்லாததுனால்தான் அது அசத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். பரமாத்மாவும் அசத்தோ இல்லை, அப்படி இல்லை. பரமாத்மாவுடைய சுரபம்னா அசத்து பிரம்மா, அபரம் பிரம்ம அசத்து. பிரம்மமானது முன்னால் சத்துன்னு நான் சொன்னேன், அந்த சத்ரூபான வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதான ஸ்வரூபம் எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? அது கண்ணுக்கு தெரியாது, புலன்களால் அறிய முடியாது, ஆனால் அது இருக்குது. அது இருக்கத்தொட்டு தான் நீங்கள் இருக்கீங்க. கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மற்ற எல்லா உருப்படியும் அந்தந்த வேலை செய்கிறதுன்னு அதுக்குள்ளே அவர் இருக்கார்னு அர்த்தம். அவரால் தான் எல்லாமும் இயங்கிறது. ஆனால் அவர் அறியணும்னு சொன்னால் அவர் அறிவதற்கு நமக்கு இருக்கக்கூடியதான ஒரு சாதனங்கள் குறைச்சலாகத்தானே இருக்க. உங்களுக்கு அறிவு எப்படி ஏற்படும்? கண்ணால் பார்த்தால் அறிவு வரும், காதால் கேட்டால் அறிவு வரும், மூக்கால் முகந்தால் அறிவு வரும், இப்படித்தான் அறிவு வரும். இந்த ஐம்புலங்கள்னால வரக்கூடிய அறிவு தான் உங்களுக்கு இருக்கே தவிர அதை தவிர இன்னொரு விதமாக அறிவு வராது. இந்த ஐம்புலன்களாலையும் அவரை பார்க்க முடியாது. அப்போ எப்படி தான் அவரை பார்க்கறது? எப்படி பார்க்கறத? அதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வழி வேதமே சொல்லியிருக்கு. என்ன வழி வேதம் சொல்றது அப்படின்னா, அதோடு இன்னொன்று சேர்த்து வச்சு அதை பார்க்க சொல்றது. பிறகு அது எடுத்துவிட்ட பிறகு மீது என்ன இருக்கோ அதுதான் மிச்சம்ல. ஓஹோ, இப்படி ஒரு வழி ஏற்றி வச்சு இறக்கிறது. இதுக்கு தான் அத்தியாரோப அபவாதம்னு பேர். அத்தியாரோப அபவாத நியாயம்னு பேர். சூரியன் ஆகாசத்தில் இருக்க, பூமி கீழே இருக்கு. அந்த சூரியன் இடத்துலேருந்து பூமி வரைக்கும் சூரியனுடைய கிரணங்கள் ஒளி இருக்கு. ஆனால் பார்த்தா தெரியறதோ தெரியலை. அப்போ அதை கண்டுபிடிக்கிறது இருக்குதுன்னு எப்படி அறியறது? ஒரு பட்சி போகிறதோ இல்லையோ? ஆமாம், போகுது. அதனுடைய ரெக்கைக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, வெளிச்சம் விழுந்திருக்கு. அதுபோல் கீழே என்ன இருக்கு? அதனுடைய நிழல் விழுந்திருக்கு. எப்போ நிழல் விழுந்திருக்கோ அந்த கிரணங்கள் தடப்பட்டதுனால தானே நிழல் விழுந்திருக்கு. ஆகையால் அங்கே கீழே இருக்குது, அங்கே நடுவில் வெளிச்சம் இருக்குது அப்படின்னு அறியுங்கோ அப்படின்னு ஒரு அனுமானம் சொல்லியிருக்கு. இப்படியும் அறியலாம். பழைய நாளில் சனிக்கிழமைன்னு வந்ததுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாடுவார். ஒவ்வொருத்தரும் எண்ணெய் தேய்ச்சி. இப்போல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னால், வேஸ்ட்டு எண்ணெய்ன்ட்டார். எண்ணெய் உள்ளே சாப்பிட்டா அது கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும், வெளியில் தேய்ச்சிருந்தா எண்ணெய் வேஸ்ட்டு, ஸோ எண்ணெயே வேண்டாம். அவள் அந்த அபிப்பிராயம் இருக்கட்டும். அவள் படித்தது அவள் நமக்கு சொல்கிறேன், நம்ம அவளை சண்டைப்படக்கூடாது. ஆனால் பழைய நாளில் இது பெரிய காரியம். சனிக்கிழமை காலம் வந்ததுன்னா முதல்ல எண்ணெய் தேய்ச்சி விட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஊறிண்டு அதுக்காக வெந்நீர் போட்டு அதை குளித்து அதெல்லாம் சீக்காயெல்லாம் பொடி போட்டு குளித்து தெரியாமல் சீக்காய் கண்ணில் விழுந்துன்னு ஒரு அரை மணி நேரம் கண்ணில் இருந்து ஜெல்லாம் வந்துட்டு எழுந்துட்டு இப்படியெல்லாம் கட்டப்படுவார். அவளை கேட்டேன், ஏன் சுவாமி எண்ணெய் தேய்ச்சிப்பானே, அப்புறம் அதை வச்சு சீக்காய் பொடி போட்டு எண்ணெயெல்லாம் அழிச்சுப்படுவானே, இது வேஸ்ட்டு தானே, எண்ணெய் ஏதாவது உள்ளே போச்சா? உள்ளே போச்சுன்னா அப்புறம் உள்ளே எண்ணெயெல்லாம் இருக்குன்னா அது வம்பா போயிடுமே, எதுக்குன்னு கேட்டேன். இல்லை, உமக்கு தெரியாது, எண்ணெயை தேய்ச்சி எண்ணெயை இறக்கணும்னா கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் சட்டான். இது இப்படி இல்லை, அது மட்டும் குளிச்சு வராது, ஐஸு வச்சாலும் குளிச்சு வராது. எண்ணெய் தேய்ச்சி குளித்து அந்த மிளகு சாதம் ரசம் சாதம் சாப்பிட்டு ஈஸ்டியரில் உட்காந்தேன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு அதனுடைய விவகாரம். அப்போ விவகாரம் என்னடனா, எண்ணெய் தேய்ச்சி இறக்கினா ஏற்றி இறக்கினா லாபம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஏற்றி இறக்கினாலும் சரீரத்துக்கு குளிர்ச்சி ஏற்படுறது. அதே விதமாகத்தான் நாம் இந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கணுமே. ஆனால் இந்த சுத்தமான அந்த பரம்பொருளை மாயினால் இத்தனை உலகங்களும் அதில் இருக்குதுன்னு நம்ம கல்பிக்கிறோம். எப்படி? ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயு வாயோ ரக்னே அக்னே ராபாத்ய பிருத்வி பிருத்திவியா ஓட்டதயா ஓட்டதேபியோ நம் அந்நாத்குருடா அத்தனையும் தயார் பண்ணியிருக்கேன். இந்த உலகங்களை உட்க தயாராச்சு. இதெல்லாம் தயாராச்சுன்னா என்ன சார்? நிஜமா அங்கே இருக்கேன்னு ஸ்க்ரீனில் சினிமாவில் 3 மணி நேரம் பார்த்தேன், நிஜமா அங்கே இருக்கோம். இதே தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். அது ஸ்க்ரீன் மட்டும் புரியுறது, சினிமா புரியுறது, சொல்லை எது புரிஞ்சுக்கணுமோ அது புரியல. உலகம் முழுக்க இருக்கான்னு கேட்டால் காணப்படுகிறது, அதான் ஞாபகம். அது இங்கே இருக்கா வேற எங்கேயோ இருக்கேன்னு எங்கேயும் இல்லை, தயார் பண்ணினது. இந்த கதையெல்லாம் இவா என்ன பண்ணினா, தயார் பண்ணினான். இவாளே பண்ணி ஓஹோ எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு அதை அவள் ஆக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கா. நிஜமாக அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் விவகாரம் என்னன்னா, அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த இருட்டை பார்த்து நீங்கள் அத்தனை பதார்த்தங்களும் இருக்கிறதாக நினைத்தேன். அதே விதமாக தான் இத்தனை உலகமும் அந்த பிரம்மத்தின் இடத்துல ஸ்க்ரீனில் பொம்மை மாதிரி தயாராகிருக்கு. விவகாரம் என்னாச்சுனர், இவைகள்லாம் ஆஃப் பண்ணிவிட்டோன்னா கடைசியில் என்ன இருக்கு? கேவலமான ஸ்க்ரீன் தான் இருக்குது. அதே போல் சுத்தமான பிரம்மம் தான் இருக்குது. ஆகையால் உலகம் முழுக்க பிரம்மத்து மேலே காணப்பட்டது பிரம்மந்தானே, அதனால அதுக்கு அபரபிரம்மம்னு சொல்லுவோம். முன்னால் சொன்னது பரபிரம்மம், இப்படி சொன்னது அபரபிரம்மம், உருவத்தோடு கூடியதான பிரம்மம், உருவமிட்டதான பிரம்மம். அதுக்கு ஒரு பெயர் சொன்னோம், ஒரு உருவத்தை சொன்னோம். இவரை இப்படி தியானம் பண்ணுங்கோ, அப்படி தியானம் பண்ணுங்கோ, பீதாம்பரனாக தியானம் பண்ணுங்கோ, புன்சிரிப்போடு இருக்கிறதாக தியானம் பண்ணுங்கோ, இவைகள்லாம் எதற்காக? இந்த உருவங்களுக்கு அப்பாற்பட்டதான எந்த ஒரு ஸ்வரூபமும் இருக்கோ அந்த ஸ்வரூபத்தை உங்கள் மனசில் பதிகணும் என்பதற்காக உருவமுள்ளதான ஒரு ஸ்வரூபத்தை சொன்னோம். இந்த உருவமுள்ள ஸ்வரூபத்துக்கு என்ன பேர்? அசத்துன்னு பேர். அது அபரம் பிரம்ம அசது வாகாரம்பணம் விகாரோ நாமதேயம் இது ஸ்ருதே. இந்த ஸ்வரூபங்கள்லாம் அசத்தாத்தே, அதை ஏன் சார் தியானம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. இந்த அசத்தை நீங்கள் முதல்ல பிடிச்சுண்டு அதுக்கப்புறம் சில பிறவிகள் அதை பண்ணினா தான் வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான சந்தர்ப்பமே வரும். டக்குன்னு வேதாந்தத்துக்கு வர முடியாது. விஷ்ணு சாஸ்திரத்தை கேட்குறேன்னு யாராலையும் வர முடியாது. வரணுமையானால் அவனுக்கு ஜென்மாந்திரத்தில் பாக்கியம் இருக்கணும். தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விதிசந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனா. பல பிறவிகளில் வேதாத்தியனம் பண்ணி பல பிறவிகளில் நீங்கள் இவைகள்லாம் யஜ்ஞம் தானம் தபசு விரதங்கள் ஏகாதசி விரதங்கள் இவைகள்லாம் பண்ணி அதனுடைய புண்ணியத்தினால்தான் உங்களுக்கு இதை கேட்கக்கூடியதான வாய்ப்பே வரும். அதுக்கப்புறம் நம்ம கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம நினைக்கிறோம் கேட்கணும்ட்டு, அதில் 1000 பிரதிபந்தகம் வரும்னு. ஆனால் அத்தனையும் தாண்டி கேட்குறாருன்னா அதுக்கு அவருடைய அனுகிரகம் வேணும். பகவானுடைய ஒரு அனுகிரகம், அவர் உங்கள் இதயத்தில் உட்கார்ந்துன்னு கேட்கணும். அவர் நாம அவர் கேட்கறதுக்கு அவரால் தான் முடியுமே தவிர தங்களால் முடியாது. ஆகையால் அவர் நாம அவை சொல்றதோ அவர் நாம அவை கேட்கறதோ அவருடைய அனுகிரகத்தினால்தான் முடியும். யோத்த பிரவிசியமவாதமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்தி தரஸ்வதாம்னா அந்யாச்சரணாதீன் பிராணம் நமோ பகவதே பொருளாய துவ்யம் அப்படின்னு அவருடைய ஒரு அனுகிரகத்தினால்தான் நடக்கும். ஆகையால் அவரே அந்த சகுணமான ஒரு மூர்த்தியை நாம் தியானம் பண்ணணும். அதனால் அபரம் பிரம்ம அசத்து வாதாரம்பணம் விகாரோ நாமதேயம் இத்தியாதி ஸ்ருதே. இதுதான் சர்வாணி ரூபாணி விசித்திய தீர நாமானி கிருத்வா பிபதன் யதாஸ்தே அப்படின்னு தைத்தரியமும் சொல்லுது. சர்வாணி ரூபாணி விசித்திய தீரா, அத்தனை உருவங்களும் அவரே தயார் பண்ணிட்டார். கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் முகுந்தனாகவும் எத்தனை ஸ்வரூபம், அத்தனை ஸ்வரூபங்களையும் தயார் பண்ணி அத்தனை பெயர்களையும் தான் கொண்டு நீங்கள் எந்த பெயராவது நினைக்கலாம். விஷ்ணு தசநாமத்தில் 1000 பேர் இருக்கு. ஏதாவது ஒரு நாமா வச்சு இந்த நாமாவுக்கு என்ன அர்த்தம்னு யோஜனை பண்ணி பார்த்தீங்களா? ஆத்துல அதான் மனநம்னு பேர். ஏதோ ஒரு ராமாக்கள் சொன்னார், ஒரு நாமாவுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னார், ஞாபகம் வச்சுப்போம். ஏதாவது இருக்கிற வரைக்கும்னு இந்த பேர் கூட ஞாபகம் இல்லைன்னு அவன் தான் அப்புறம் அது புத்தகத்தை பார்த்துக்கலாம். ஆனால் அது என்ன தான் சொல்லியிருக்கோம், என்ன தான் நம்ம கேட்டோம் அப்படின்னு ஒரு தரம் அதில் நினச்சி பார்த்தாலும் அதுக்கு மன நம்மளுக்கு. அதே மாதிரியே உபனிஷத்தில் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரமானது நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்கிறது. அந்யாவா ஜோபி முஞ்சா அமிர்தசேஷ சேதோ, அனாவசியமாக பேசாத இந்த வாழ்க்கையில் ஒன்று. இது போல் ஏதாவது ஒரு விவகாரம் அந்த நம்ம நடந்து கொள்ளக்கூடியதாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து கேட்கணும். இப்படி நம்ம படிக்கிறோமையாலும் க்ஷேமத்தை கொடுக்கும். ஆகையால் அதுபோல் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் பகவான் பல உருவங்களை எடுத்துட்டு பல அவதாரங்கள் பல வேஷங்கள். ஒரே கிருஷ்ணனாக இருந்தாலும் கிரிதாரின்னு நான் மீனா மாத்தா கிரிதாரி தான் அந்த அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. வெண்ணத்தில் இருக்கிற கிருஷ்ணன் வேண்டாம், அதே கோபிகா இருக்கிற கிருஷ்ணன் வேண்டாம், கிரிதாரின் தான் அம்மாவா கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதா. அதே போலயே ராதா சமேதா கிருஷ்ணான்னு பாடினார் நந்தலாலா, அவருக்கு அதுதான் வேண்டியிருக்கு, இது வேண்டாம். ஏன் சுவாமி ஒரு கிருஷ்ணன் தானே? ஆமாம் சுவாமி, யார் வேண்டாம்னு சொன்னார். இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தில் அவருடைய மனசு லயித்து இருக்கு. அதே போலயே நமக்கு நம்ம மனசு ஒரு இடத்துல ஒருமுனையாக ஆவதற்காக பல வேஷங்களாக இருந்திருக்க, அதுதான் அவருக்கு அபரம் பிரம்மா அசத்துன்னு பேர். அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணினார், உலகமாக மாறினார். அவர் தான் மாற்றமே இல்லைன்னு சொன்னிட உலகமாக தோன்றினார். உலகமாக தோன்றி உலகத்துக்கு அதிஷ்டானமாக இருந்தார். மித்யா ஜகத அதிஷ்டானா முக்திதா முக்தி ரூபிணி. இந்த மித்தியான இந்த உலகத்துக்கு அதிஷ்டானமாகவே தான் இருந்து கொண்டிருக்கார். உலகமாகவும் மாறியிருக்கார். தங்கமாகவும் இருக்கலாம், தங்கம் வளையாகவும் மாறலாம். வளையா மாறினத்தினால தங்கம் இல்லாமல் போச்சோ? தங்கம் தான் வளையாக காணப்படுறது, வளையில் இருக்கிறது தங்கம் தான். ஆகையால் தங்கமே வளையாக காணப்பட்ட மாதிரி பரம்பொருடைய உலகமாக காணப்படுகிறார். உலகமாக காணப்படும் பொழுது அவருக்கு க்ஷரம்னு பேர். ஏன் சுவாமி அவருக்கு க்ஷரம்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இது மாறிண்டே இருக்கு, க்ஷரதீதி க்ஷரம் மாறிண்டே இருக்கு, மாறக்கூடியதான உருவமாக இருக்கார். ஆனால் சில சமயத்தில் மாறாமலும் மாற்றம் இல்லாதவராகவும் காணப்படுகிறார். கங்கை கரையில் உட்கார்ந்தான், அரை மணி நேரம் உட்கார்ந்தான், கங்கை ஓடிண்டே இருக்க. இப்போ இருக்கிற ஜலமும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் இருந்த ஜலமும் ஒன்று தானோ? நீங்கள் பார்க்குற ஜலமானது ஓடி போயிட்டது முன்னால், ஆனால் இங்கேயும் அதே ஜலம் தான் இருக்கா போல இருக்கு, வேற ஜலம் இல்லை, அதே ஜலம் தான் போயிட்டே இருக்கு. எவ்வளோ நேரமாக, எத்தனை வருஷமாக, எத்தனை நாள்களாக அப்படி இருந்து கொண்டே இருக்கு? கங்கை ஓடிக்கொண்டு இருந்த போதிலும் அதே கங்கை தான் இங்கே இருக்குன்னு எப்படி காணப்படுகிறதோ அதே போல தான் நமக்கு சில பதார்த்தங்கள் அதுவே இன்று காணப்படுகிறது. காற்று மாறி இருக்கோ, ஆகாசம் மாறி இருக்கோ, எத்தனை நாளாக இருக்கேன், சந்திரன் மாறி இருக்காரா, சூரியன் மாறி இருக்காரா, இவைகள்லாம் மாறிதா போல நமக்கு காணப்படலை. இருந்த போதிலும் அத்தனை பதார்த்தங்களும் சேர்ந்து அதுக்கு ஒரு உருவம் இருக்கு, அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. எதுக்கு பெயர் உருவம் இருக்கோ அது ஒரு நாள் மாற வேண்டியது தான், அழிய வேண்டியது தான். அந்த ஸ்வரூபமாகவும் பகவான் இருந்து கொண்டிருக்க. ஒன்றும் வேண்டாம், ஒரு அழகான பொம்மை வாங்கி வச்சிருக்கேன், ரொம்ப நன்னா இருக்கு, ஒரு 10 வருஷம் ஆனப்புறம் அதை இருந்து மூலையில் வச்சுட்டேன், ஏன்னா வேற பொம்மை வந்திருக்குன்னு. அப்போ விவகாரம் பண்ண எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துள்ளோ? கொஞ்ச நாள் ஆனப்போ அதை தூக்கி வச்சு வேற இன்னொரு பதார்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையா நம்ம வாழ்க்கையில்? அதே மாதிரி தான் உருவம் இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாமே அது ஒரு மாதிரி. ஆனால் அவைகள்லாம் எதுக்க? உருவம் இல்லாதான அந்த ஸ்வரூபத்தை அடைவதன் பொருட்டு நமக்கு ஒரு வழியாக, ஒரு படியெட்டாக காணப்பட்டிருக்கு. ஆகையால் இந்த ஸ்வரூபத்துக்கு க்ஷரம்னு வேர். இது பாருங்க, சர்வாணி ரூபூதானி க்ஷரம், எல்லா பிராணிகளும் க்ஷரம்னு பேர். இவைகள்லாம் அவர் தான் தயார் பண்ணினார், பிரபஞ்சம் முழுக்க அவர் தயார் பண்ணினார், சரீரத்தை அவர் தயார் பண்ணி கொடுத்துருக்கார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நம்ம சரீரத்துக்குள்ள எத்தனை நாடிகள் இருக்கு? 72,72,00,000 3,303 நாடி எண்ணியிருக்கா, கரெக்டாக இத்தனை நாடி இருக்கா. அதுக்கு தனித்தனியாக பேர் வச்சுருக்கா, அலம் புசா புகோ விஸ்வோதரா வாரணாசி அஸ்திஜிக்வா பயஸ்வினி நந்தினி ஈடா திங்களா சொல்லுங்கன்னா வரிசையாக சொல்லியிருக்கா. இத்தனை நாடிகள், ஒவ்வொரு நாடி எங்கே வருது, எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே போகிறது? அது சில நாடிகள் நேராக போகும், சில நாள் சுற்றிட்டு வரும். அது இந்த சரீரத்தை ஹிருதயத்தை பரிவேற்றனம் பண்ணிட்டு ஒரு நாடி இருக்கு. இப்படி நிறைய நாடிகள் இவைகள்லாம் இருக்குது. இத்தனை நாடிகள் எப்படி சார் உண்டாச்சு? இதை ஒரு தயார் பண்ணி கொடுக்கறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம். ஆனால் எப்படி பகு சுலபமாக அம்மா வயதுலேருந்து வெளியில் வரப்போ அத்தனை செட்டாக, அதோடு மட்டும் இல்லை மேலே ரிசர்வாக உள்ள ரெண்டு கூட வச்சுருக்கேன். ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுன்னா காலில் கிழிச்சு இன்னொரு நாடி அங்கே வந்து போடுறான். என்ன இத்தனையும் நீங்கள் பண்ணுறீங்களே, எப்படி தெரியும்? பகவான் அத்தையும் தயார் பண்ணியிருக்கார், இத்தனையும் தயார் பண்ணி உங்கள் சரீரத்துக்குள்ள கொடுத்துருக்காரு. இது யாரால் உண்டாச்சிருக்குன்னு பார்த்துடும். இந்த உலகத்தை ஆரா மமஸ்ய பஸ்யந்தி நதம் பஸ்யதி கஷ்டனா. தினந்தோறும் பார்க்கில் போய் உட்கார்றேன் சார், சாயங்கால வேலையில் வீட்டில் காற்று வரல, காற்று வரக்கூடிய வீடு தான், என்ன பண்ணுறது, ஃபேனு ஏசி இருக்குது, கரண்ட்டு கட்டணும். சாயங்காலம் போகிறேன், போய் உட்கார்றேன் ஆனந்தமாக. தினந்தோறும் போயிட்டு வரேன்னு அப்புறம் கேட்டேன், சுவாமி பார்க்க போயிட்டு வரல, இந்த பார்க்க யார் கட்டினான்னு, இதெல்லாம் யார் சார் கண்டான்? அது சொல்லணும், ஆரா மமஸ்ய பஸ்யந்தி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான பார்க்க பார்க்கற அனுபவிக்கிற, ஆனால் அது யார் பண்ணினாங்கிற ஒரு நினைப்பே மனுஷியாளுக்கு இல்லை பார்த்தேடா. அதே விதமாக இந்த உலகம் முழுக்க பண்ணியிருந்தானு பரம்பரையில் நினைக்க மாட்டேங்கிறாளேங்கிறது ஸ்ருதி. அப்படி இந்த உலகமெல்லாம் நமக்கு எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, இந்த சரீரம் எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, இதை படைத்தவர் யார் என்று தாங்கள் அறியணும். இதை படைத்தவர் யார் என்று அறிந்தேடையானால் கடைசியில் அவர் தான் எனக்குள்ளே இருக்கார்னு தெரியும். முதல்ல அவர் என்று அறிவார்கள், அதுக்கப்புறம் இந்த அவரே இவருங்கிற ஞானம் வரும். கோபம் கோபம்னு சொன்னால் சோகம் அப்படின்னு வரும், அந்த சோகம்ங்கிறது அகம் அப்படின்னு நிற்கும். அப்படி அந்த சோகம்னு வரணும், அந்த சோகம்னு வரமாட்டேங்கிறது எத்தனை பேருக்கும். அதனால தான் என்ன பண்ணினார், தாசோகம்னார் முதல்ல. அட்லீஸ்ட் இதையாலும் பண்ணுங்க, பக்தியாலும் வரட்டும். இந்த பக்தி வந்ததுன்னா தாசோகம் தாசோகம்னு வந்த பிறகு அந்த பகவானே தாங்கிறது திருடி விடுவார். திருவிட வெள்ள சோகம் சோகம் பாவேன சிந்தையே. ஆகையால் முதல்ல தாசோகமாவது வரட்டும்னு சொன்ன, நம்ம அந்த பக்கம் போனா தானே. அதனால தான் என்ன சொல்றது, க்ஷரம் சர்வபூதானி க்ஷரம் கூட்டஸ்தா அக்ஷரம். மாறாம ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த உலகத்தினுடைய வேடிக்கையெல்லாம் பார்த்து கொண்டு அவைகளை அந்த கபட நாடக சூத்திரதாரியாக எல்லாவற்றையும் பண்ணி கொண்டிருக்காரே அவர் அக்ஷரம். அதான் அக்ஷர சர்வாணி பூதானி கூடஸ்தோட்சர உச்சதே. உலகங்கள் எல்லாமே க்ஷரம், உலகத்துல பிராணிகள் எல்லாம் க்ஷரம். நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் பிராணிகள் எங்கே இருக்காரு, மனுஷியால் தான் ஒரு இடத்துல பிறந்தா சார். இப்பெல்லாம் ரொம்ப டிராவல் ஜாஸ்தியாயிடுச்சு. முன்னாலாம் வெளியூர் போகிறதுங்கிறத கட்டம் போகவே மாட்டான், கிராமத்திலேயே இருப்பான். கிராமத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக மாட்டான், ஏன்னா போனால் அக்னிஹோத்திரம் கெட்டு போயிடும். தினந்தோறும் பிராதகாலம் அக்னிஹோத்திரம் சாயங்காலம் அக்னிஹோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தால் இங்கேயும் போகிறதே இல்லை விடை விட்டு. இங்கே மேக்ஸிமம் போகிறதுன்னா ஒரே ஒன்று, காசிக்கு போயிட்டு வருவா. காசிக்கு போக அவ்வளோதான், வந்தால் சமாராதனம் உண்டு இல்லைன்னா இல்லை. அப்படி இருந்தது பழைய நாளில். இப்போ விவகாரம் என்னன்னா, எந்த ட்ரெயின் பாருங்கோ, எந்த பஸ் பாருங்கோ, கடைசியில் பிளேன் பாருங்கோ, எல்லாமே ஒரே கும்பல் தான். எங்கே பார்த்தாலும் என்னடா ஜனங்கள் அவ்வளோ போயிட்டு இருக்கா ஒவ்வொரு இடத்துக்கும் இங்கேயும் அங்கேயும். இந்த க்ஷரமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வாழ்ந்து ஒரு இடத்துல மடிந்து இப்படின்னா மனுஷியாளுடைய வாழ்க்கை எங்கே இருக்க. நம்ம கேட்குறோம் உங்கள் பூர்வீகம் என்னன்னு, பூர்வீகமாச்சும் என்ன நான் தான் சுத்தின்ண்டே இருக்கேன் விவகாரம் முழுக்க. பழைய நாளில் சொல்லுவோம் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்பேன், நாங்கள் இந்த ஊரில் பிறந்தோம், இந்த ஊருக்கு சேர்ந்தவா நாங்கள் 8000 8000 8000 குடும்பம் ஒரு இடத்துல இருந்ததான், அதனால் அவளுக்கு 8000 பேர். நாங்கள்லாம் வடதேசத்துலேருந்து வந்தால் அயல் வடமா, மத்திய தேசத்தில் இருந்ததுனால நாங்கள் மத்தியமா, அந்த மத்தியமாக தான் வாத்தியமான ஆயிடுச்சு. இந்த வடமா மத்திய மாத்தியமா இப்படியெல்லாம் சொல்கிறா பார்த்தீங்களா, இப்படி இந்த விவகாரங்கள்லாம் நீங்கள் யார் எந்த ஊரில் இருந்தீர்கள் இப்படியெல்லாம் ஒரு விவகாரங்கள் இருந்தது. இப்போ இதெல்லாம் போயிடுது. ஆனால் விவகாரம் என்னென்ன, ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல போயிட்டே இருக்கா. அதே மாதிரி மனுஷால் தான் நினச்சிட்டு இருக்கோம் இல்லை. ஈ எறும்பு கூட ஒரு ட்ரெயினில் உட்காந்துருக்க எறும்பு வந்திருக்கு, இங்கேருந்து பெங்களூர் போச்சு எறும்பு, அது ட்ரெயின் டிக்கெட்டாக வாங்கியிருக்கேன். விவகாரம் முழுக்க இல்லை, நீங்கள் வாங்கின தின்பண்டத்துக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கு அங்கே போயிருக்கு. இப்போ விவகாரம் பண்ணால் அங்கே போச்சு, அங்கேருந்து அங்கே வாழ்க்கையை நடந்துக்கொண்டே இருக்கு. மனுஷியால் மட்டும்தான் இல்லை, எல்லா பிராணிகளும் எல்லாமும் மாறிந்திருக்கு. இதுதான் இதுதான் க்ஷரம்னு பேர். க்ஷர சர்வாணி பூதானி, எல்லா பிராணிகளும் அழிந்து கொண்டே இருக்கு, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய்கொண்டே இருக்கு. ஆனால் பரமாத்மா இதற்கு அதிஷ்டானமாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார், எங்கும் இருக்கார். ஒவ்வொரு க்ஷரத்துக்குள்ளேயும் தான் இருக்கார், அசையாமல் இருக்கார். அப்படி அசையாமல் ஆகாசம் எப்படி அசைவதில்லையோ, ஆகாசத்தில் தான் எல்லாமும் போய் கொண்டிருக்கோ, அது மாதிரி ஆகாசம் போல் ஆகாசவத் சர்வகதஸ்த நித்யா, அது மாதிரி அசையாமல் ஒரு அக்ஷரமாக அவர் வந்து கொண்டிருக்கார். அப்படிப்பட்டதான அக்ஷரம் இருக்கே அதான் கூட்டஸ்தம் மாயான்னு சொல்லு. இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவர் எஸ்மாட்சரமதி தோஹம் அக்ஷராதபிஜோத்தம அதோஸ்மி லோகே வேதேஜ பிரசித புருஷோத்தமாக அப்படின்னு எனக்கு புருஷோத்தமன்னு பேர். ஏண்டர் இந்த மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பஞ்சபூதங்கள் பஞ்சபூத காரியங்கள் இவைகளோ, இவைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியதான மாறாதான அக்ஷரமோ, அந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன், மாயையோடையும் எனக்கு சம்பந்தம் இல்லை. இங்கே ரொம்ப நந்தன்கள் மாயன், மாயோடையும் எனக்கு சம்பந்தம் இல்லை, தங்கி தனித்து நிற்கிறேன் நான். சூரியனுக்கும் மேகத்துக்கும் சம்பந்தம் உண்டா, மேகம் இருக்கு, மேகங்கள் சூரியனை தான் உண்டு பண்ணிட்டு, சூரியன் தான் மேகங்களை உண்டு பண்ணினார், அந்த மேகங்கள் உண்டு பண்ணினா அந்த மேகங்கள் சூரியனை உங்களுக்கு மறைக்கிறது, அந்த மேகங்கள் தான் ஜலத்தை விடுறது உங்களுக்கு, ஜலத்தை சூரியன் குடித்தார் மேகங்களாக தயார் பண்ணினார், மறுபடியும் மேகங்களை உங்களுக்கு ஜலம் வரும்படி பண்ணினார், ஆனால் அந்த மேகங்களோடு அவர் சம்பந்தப்படலை. அதே போல இத்தனை மாயையும் தன்னிடத்தில் வைத்து கொண்டார், மாயையை பிரகாசித்தார், மாயினால் உங்களுக்கு சம்சாரத்தை கொடுத்தார், பிறகு அந்த மாயையை மறைத்து உங்களுக்கு மோட்சத்தையும் கொடுக்க தயாராக இருக்கார். ஆகையால் அவர் மாயாதீதனாக இருக்கிறவர். அதுக்கு அமைச்சுக்கணும் மாயையை தன்னை வச்சுட்டு மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு இருக்க, மாயாவச்சின்ன சைத்தன்யம் ஈஸ்வரன் மாயாவச்சின்னமாக இருந்தாலும் மாயோட சம்பந்தப்படலை. இத்தனை மாயையும் நம்மளை தான் அப்படி கலக்கி விடுறது. ஆனால் பரமாத்மாட்ட ஒன்றும் பண்ணலை, அப்படிப்பட்டதான மாயிக்கமாக இருக்கவர். ஆகையால் அவர் சத அக்ஷரம் அப்படி க்ஷரஹா அப்படின்னு சொன்னேன். சதசக்ஷரம் அக்ஷரம். அதற்கு பிறகு அவிஜாதா சஹசிராம்சு. அடுத்த லைன் அவிஜாதா. ஒருத்தர் சொன்னார் அவிஜாதான்னு என்னன்னா அறியாதவர் அர்த்தம். விஜாதான்னா அறிந்தவர், அவிஜாதான்னு அறியாதவர், பரமாத்மா அறியாதவர். இப்படியாகத்தான் சொல்றது இல்லை. நம்ம பார்க்கணும் வேதங்களுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது ரொம்ப பத்திரமா அர்த்தம் சொல்லும். பகவானுக்கு அவிஜாதான்னு பேர் வச்சிருக்கலே, அறியாதவர் அவர் இல்லை. இல்லை அவர் எப்படிப்பட்டவர், அவர் விஜாதா இல்லை. அவிஜாதான்னு சொன்னா என்ன பண்ணனா விஜாதா இல்லை. விஜாதான் யாருன்னு நீங்க தான், விஜயானமய கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஜயானமய கோஷம். விஜயானம் யஜ்யம் தனுதே கர்மாணி தனுதே பிச்சா அப்படின்னு நம்ம விஜயானம் பெரிய விஜயானி சார், பெரிய சயின்டிஸ்ட் சார் அப்படிங்கிற நியாயமா விஜயானம்னு என்ன அர்த்தம் தெரியுமா, விபர்யேன ஞாதா, எது எப்படி இருக்கணுமோ அதை மாத்தி அறிந்து கொண்டவர். விஜாதான என்ன, விபரியேன மாறுதலாக அறிந்து கொண்டிருக்கார். இவ்வுலகமே நிஜம் என்றும், இவ்வுலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள்லாம் மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றும், அதில் இல்லாத விஷயத்தை நான் அறிகிறேன் என்றும், அதற்காக முயற்சி பண்ணுகிறேன் என்றும், இப்படி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். சயின்டிஸ்ட்ங்கிறல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், உலகம் பொய்னு வேதம் சொல்றது. இந்த உலகமானது பகவானை அறிவதற்கு ஏற்பட்டதப்பட்டதான பதார்த்தம்னு சொல்றது. இருந்தாலும் இந்த உலகத்துல ஏதோ தான் கண்டுபிடிக்கிற மாதிரியும், அதை தான் கண்டுபிடிச்சு அதனால இவர் பெரிய சாதிச்சா போதையும் என்னமோ பண்ணிட்டு இருக்கு. இவர் பண்ணினதான கண்டுபிடிச்ச பதார்த்தங்கள்னால லாபம் ஜாஸ்தியா இருக்கா நட்டம் ஜாஸ்தியா இருக்கா யோசனை பண்ணி பாருங்க. செல்போன் கண்டுபிடிச்சான், ரோட்ல போறவனும் தலை சாஞ்சுட்டு போறான், கொஞ்ச நாள் ஆனா தலை சாஞ்சே இருக்கும், நேரம் வரவே வராது. ஏதோ கையில் பிடிச்சுட்டு நேரம் வச்சுக்கிறது தானே, அது என்னமோ அப்படி அந்த அளவுக்கு வார்த்தை ஜாஸ்தியாக இருக்கும். கம்யூனிகேஷன் எக்ஸ்ப்ளோஷன் என்ன எக்ஸ்ப்ளோஷன் தெரியும். கடைசியில் இவ்வளோ தான் பேசுகிறாள், ஒரு 10 நிமிஷம் ஒரு மீட்டிங்கில் ஒரு சின்ன விஷயம் பேசிடாப்பாங்க, அதெல்லாம் வராது சார். அதுக்கு இதெல்லாம் மணி மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கேன், அது ஃப்ரெண்ட்ஸோட பேசுவேன். எப்படி ஒரு சென்டென்ஸ்லையும் வர்பு கரெக்டாக இல்லை, இப்படியே பேசிட்டு வாழ்நாள் முழுக்க போயிட்டே இருக்கானே, என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த விஜாதாங்கிற பதார்த்தத்துக்கு எது உண்மையோ அதை உண்மையை அறியாமல் உண்மையை மாறாக அறிந்து கொண்டிருக்கிறவன் அதான் ஜீவனுடைய ஸ்வரூபம். ஆத்மனி கர்த்தத்வாதி விகல்ப விஜானம் கல்பிதம். இந்த ஆத்மாவை நான் செய்கிறேன், எல்லோருக்கும் இந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, நான் இதை பண்ணினேன் அதை பண்ணினேன். யாரையாவது கேட்டு பாருங்க, என்ன சார் நீங்கள் என்ன பண்ணுறேன், நான் இங்கே உத்தியோகம் பண்ணினேன், அங்கே படித்தேன், இங்கே பண்ணினேன், அது பண்ணினேன், இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் எல்லாம் சொல்கிறேன், ஏதும் நீங்கள் பண்ணலை, எல்லாம் அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால் வந்ததே தவிர ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆத்மா அகர்த்தா, இந்த உள்ளே இருக்கக்கூடியதான ஆத்மா ஒன்றும் பண்ணாது, ஆனால் நான் பண்ணினேன் நான் பண்ணினேன் எனக்கூடியதான எண்ணம் மட்டும் இவனுக்கு ஜாஸ்தி இருக்குது. ஆத்மனி கர்த்தத்வாத விகல்ப விஞ்ஞானம் கல்பிதம். சரீரம் பண்ணியிருக்கு, கர்மண்ய கர்ம எப்பசேத கர்மணிஜ கர்மய பகவத்கீதை வச்சுருக்கோம். இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான கர்மாவை ஆத்மா பண்ணுறா போல நினச்சிட்ருக்கான், ஆத்மா ஒரு செயலும் பண்ணலை, அந்த ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால நானும் ஒன்றும் பண்ணலை, ஈஸ்வரில் சும்மா உட்காந்துருக்கேன். உங்களால் சும்மா உட்காந்துருக்க முடியுமா? நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது சித்த தியகர்மக்ருத், ஒரு செகண்டு கூட ஒரு மனுஷன் சும்மா இருக்க முடியாது. ஆகையால் இவனுக்கு இருக்கக்கூடியதான விவகாரங்கள்லாம் கர்மாவா அகர்மாவாகவும், அகர்மாவான ஆத்மாவை கர்மாவாகவும் இப்படி நினைச்சிருந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கா மனுஷன். இதுதான் ஜீவனுடைய நிலை. இப்படிப்பட்டதான இந்த ஜீவன் இருக்கானே, இவன் விகல்ப விஜானம் உள்ளவன். விகல் விஜானம் கல்பிதமிதி தத்வாசனா அவகுண்டிதா ஜீவா, இந்த வாசனையோட நன்னா அழுத்தப்பட்டிருக்கான் ஜீவன். ஒவ்வொரு க்ஷணமும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பரமாத்மாவையே நினைக்கணும். அது இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் வாசனைகள், நான் இது பண்ணினேன் அது பண்ணினேன் அப்படி இருப்பேன், இதை மத்திய மயா பிராப்தம் இமம் பிராப்தியே மனோரதம், இது வரைக்கும் நான் எவ்வளோ அடைஞ்சாச்சு இனிமேல் இன்னும் அடைய போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே கடைசி வரைக்கும் இருக்கான். எது பிராணன் போகிற வரைக்கும் தான், அப்போ சரீரத்திலிருந்து பிராணம் போகிறப்ப நினைக்கிறேன் சார், ஆடாடாடா இதை வாழ்க்கையில் என்ன, கிமஹம் சாதுனா கரவம் கிமஹம் பாபம கரவம் இது நினைக்கிறான். இது வரைக்கும் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறானான்னு பண்ணியிருக்கேன்னா இந்த வாழ்க்கையிலேயே நியோஜனம் பண்ணுறானோ பிராணம் போகிற சமயத்தில் ஒன்றும் ஞாபகம் வரல. ஆடா ஆடா ஒருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணலையே, நான் நரக்கத்துக்கு தானே போவேன் அப்படின்னு. இன்னொருத்தர் போனேன், அவர் என்ன நினைச்சார்னார், நான் ஸ்வர்க்கத்துக்காக யாகம் பண்ணியிருக்கேன், நான் வேதாத்தியனம் பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், நான் சுகமாக ஆனந்தமாக இருக்க போகிறேன், இந்த கட்டங்கள்லாம் இன்னோட விடிஞ்சது, ஆனால் சரீரத்துலேருந்து பிராணம் போகிறப்ப தான் கட்டமாக இருக்கு, நான் ஆனந்தமாக இருக்க போகிறேன் இப்படின்னு நினைக்கலாம். ரெண்டு தப்புங்கிறது ஸ்ருதி. கிமஹம் பாபம் அகரவம் கிமஹம் சாதுனா கரவம், ஏன் நல்லது பண்ணல பாப்பமே பண்ணியிருக்கேனே இப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனால் விவகாரம் என்னென்ன, இவன் பண்ணுறதோ இல்லையோ எல்லாம் நிமித்த மாத்திரம் பின்னால் இருக்கக்கூடியதான சாட்சியை நினைக்கணும். அந்த சாட்சியாக பரமாத்மா இதயத்துக்குள்ளே இருக்கார் பாருங்க, அவரை நினைக்கணும், அதுதான் உண்மையான நினைப்பு. அது இல்லாத போனால் இவன் விஞ்ஞாதா. அதை பாருங்க, கல்பிதமிதி தத் வாசனா வகுண்டிதா ஜீவா விஞ்ஞாதா தத் விலக்ஷணா விஷ்ணு அவிஞாதா. இதுக்கு அப்பாற்பட்டதாக இந்த ஜீவனுக்கு சாட்சியாக ஒருத்தர் இதயத்தில் பிரகாசித்து கொண்டு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் அவிஞாதா. ஸோ ஜீவ விலக்ஷணமாக இருக்கக்கூடியதான பரமாத்மா. இந்த ஜீவன் இருக்கானே இவன் சம்சாரத்துக்குள்ள மாட்டின்ட்டு திண்டாழின்ட்டு இது பண்ணுறதா அது பண்ணுறதா எதை பண்ணினா முன்னுக்கு வருவேன் அப்படின்னு சுழலில் மாட்டின்ட்டதான ஒரு ஜீவன் மாதிரி இவன் கவலைப்பட்டு இருக்கானே, இதுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு கவலையும் இல்லாத நிம்மதியாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அவர் தான் அவிஞாதா. அதற்கு பிறகு சஹசிராம்சு, ஆயிரக்கணக்கான கிரணங்கள் உடையவர் சூரியன் மாதிரி. ஆதித்யாதிகதா அம்சவா அஸ்யா, சூரியனோ சந்திரனோ மின்னலோ நெருப்போ நட்சத்திரங்களோ இவைகள்லாம் எங்கள் பரமாத்மாவுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டதுனால வந்தது. சூரியன் இன்னைக்கு ஒழிக்கிறார், சண்ட பாஸ்கரன் இருக்கார், கர்த்தரி இப்போ கத்திரின்னு இதுன்னு கத்திரின்னு இதுன்னு கத்திரிக்கோலாம் இது. கிருத்திகா நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கார், அதனால் அதுக்கு கிருத்திகா கிருத்திகா சூரியன்னு பேர். அந்த கிருத்திக்க மாதிரி கத்தரி ஆயிடுது, அது என்னடாச்சுன்னு சீசன்ஸ்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான் அவன் சார், பண்ணுறது விவகாரம் முழுக்க என்ன அர்த்தமே தெரியலையே, அப்படி கொளுத்துருது சார் வெயில் அப்படின்னா. அந்த வெயில்லாம் என்ன தெரியுமோ, நான் அந்த பரமாத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் சூரியன் இடத்துல வந்திருக்கு அவ்வளோதான். யதாதித்யகதம் தேஜோ ஜகத்பாசயதேகிலம் எச்சந்தமசி எச்சாக்ரம் தத்தேஜோ வித்தி மாமகம். சூரியன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ சந்திரன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ நெருப்பில் இருக்கும் சுடும் தன்மையோ எல்லாம் எனதுன்னு அப்படி அத்தனை சக்தியும் அவர் இடத்துல இருக்கு. ஆகையால் அவருக்கு சஹசிராம்சுன்னு பேர். ஆதித்யாதிகதா அம்சவா அஸ்யா இது அயமேவ முக்கியா சஹசிராம்சு. உமக்கு எப்படி தெரியுங்கிறட, ஏன சூரிய தபதி தேஜசேத்தா ஏன தேஜசா இத்தா, எந்த பரமாத்மாவுடைய தேஜஸினால சம்பந்தப்பட்டு சூரியன் ஒளிக்கிறாரோ. தைத்தரிய உபனிஷத் தைத்தரிய பிராமணன் சொல்றது, எதா நித்யகதம் தேஜா இது ஸ்மிருதேஷ்டா. அப்படி பகவானுக்கு சஹசிராம்சு, அவிஞாதா சஹசிராம்சு, விதாதா கிருத லட்சணா. பகவானுக்கு விதாதான்னு பேர். எப்படி விசேஷேன சேஷ திக்கஜ பூதரான் சர்வபூதானாம் தாத்ரு ததாதி இது விதாதா. ஆதிசேஷன் அவருக்கு தாங்கும் தன்மையை இவர் தான் கொடுத்தார். அந்த ஆதிசேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கார், அகில உலங்களையும் தாங்கி கொண்டிருக்கார். இத்தனையும் கதமப்பி சஹசிரேண சிரசா வகதி, ஆயிரக்கணக்கான சிரசுகளில் உலகங்களை எல்லாம் வைக்கிறார். அதை தாங்கக்கூடியதான திறமை எங்கள் பகவான் கொடுத்துருக்கார். திக்கஜங்களை இந்த திக்கஜங்கள் அத்தனையும் தாங்கிட்டு இருக்கார் அவர். பூதரான் மலைகளை தாங்கிட்டு இருக்கார். சர்வபூதானாம் தாத்ரும் ததாதி எல்லாத்தையும் தரித்து கொண்டிருக்கக்கூடியதான காரணத்தினால அவருக்கு த விதாதான்னு பேர். முன்னால் விதாதான்னு சொன்னால் கர்ம பலங்களை கொடுக்குறவர்னு இன்னொரு நாம அர்த்தம் சொல்லியிருக்கேன், அதை கன்ஃபியூஸ் பண்ணப்படாது. ஒரே நாம ஒரே பேர் ரெண்டு மூணு எழுதவர், அங்கே விதாதான கர்மபலங்களை கொடுக்குறவர்னு அர்த்தம். இங்கே விதாதான என்ன அர்த்தம், விதாதான தரிக்கிறார் எல்லாத்தையும். இது சொல்லும்பொழுது ஏனத்ய உருக்ரா பிருத்திவீச்ச திருடா, ஏனா எவருடைய அனுகிரகத்தினால் பிருத்திவி திருடமாக இருக்கோ மலைகளையும் யானைகளையும் எத்தனை பொருள்களையும் தாங்கிறதோ அவருடைய சக்தி தான் இது அப்படின்னு விதாதா. அடுத்தது கிருத லட்சணா, அழகான லட்சணங்கள் தானே செய்து கொண்டிருக்கார். ஏன், நித்திய நிட்பன்ன சைத்தன்ய ரூபத்வா, எப்பொழுதும் சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிறதுனால சைத்தன்யங்கிற லட்சணம் அவருக்கு இருக்கு. இல்லை லட்சணம்னு சாஸ்திரம்னு அர்த்தம். பிரதம லட்சணே உத்தம் பிரதம அத்தியாயத்தில் சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். சமன்வய லட்சணம் இப்படியெல்லாம் பிரயோகம் உண்டு. இந்த லட்சணம்னு சாஸ்திரம்னு அர்த்தம். கிருதானி லட்சணானி சாஸ்திராணி அனேன அத்தனை சாஸ்திரங்களும் இவர் தான் வெளியிட்டார். எப்படி வேதங்களை விட்டாரோ அதே போல சாஸ்திரங்களை எல்லாம் வெளிவிட்டார். ஆயால் கிருத லட்சண வேதா சாஸ்திராணி விஞ்ஞானம் ஏதத் சர்வம் ஜனார்தனாத். எங்க சார் வருதுன்னா இந்த விஷ்ணுதாசனாவதே கடைசியில இவைகள்லாம் இவராலேயே வருது அப்படின்னு வட்சியதி இங்கே சொல்ல போறார். அப்புறம் சஜாதீய விஜாதீய வியவச்சேதகம் லட்சணம். லட்சணம்னா என்னது சார்? அப்ஜெக்டிவ்னா அந்த பொருள்கள்லிருந்து பிரித்து காட்டுறதுக்கு அப்ஜெக்டிவ்னு பேர். பெரிய தாமரையை கொண்டு வா அப்படின்னா தாமரைகளுக்குள்ள இருக்கிறத தாமரைகள் நிறைய இருக்கு அவைகளில் தாமரையை கொண்டு வா அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெரிய தாமரை பெருசுங்கிறது அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்ட் என்ன பண்ணால் அந்த ஒரு பொருள்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பொருளை மட்டும் தனியாக பிரித்து காட்டினா அதுக்கு அப்ஜெக்டிவ்னு பேர். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளில் இருந்து இது தனித்து காட்டினா அதுக்கு லட்சணம்னு பேர். கந்தவதி பிருதிவி வாசனைன்னு பூமியில் தான் இருக்கும். மண்ணுக்கு தான் வாசனை உண்டு தான் இன்னொன்றுக்கு இல்லை அப்படின்னு மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளை விட்டு பிரித்து காட்டினா அதுக்கு லட்சணம்னு பேர். அதுதான் சஜாதீய விஜாதீய வியவச்சேதகம் லட்சணம். சர்வபாவானாம் எல்லா பொருளுக்கும் லட்சணம் இவர் தான் சொல்றார். சர்வ லட்சண லட்சண்யோ லக்ஷ்மி வம்சமி ஜெஞ்சயா இங்க பாரு. அதே போலயே பகவான் என்ன பண்ணினார் தனக்குன்னு ஒரு லட்சணம் பண்ணிட்டார். வேற உலகத்துல யாருக்கும் கிடையாது இந்த லட்சணம். என்னதுன்னார் தன்னுடைய மார்பில் பிரதட்சிணமா பிரதட்சிணாவர்த்த விசித்திர ரோம ஸ்ரீவத்ஸ சம்பந்தி விபூஷிதங்கம். கருட புராணம் சொல்லுது அவருடைய மார்பில் பிரதட்சிணமாக ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்ரீவத்சம்னு ஒரு மார்க் இருக்கு. அது எப்படி முடிகளால் ரவுண்டாக ஏற்பட்டிருக்கான். பிரதட்சிணாவர்த்த விசித்திர ரோம ஸ்ரீவத்ஸ சம்பந்தி விபூஷிதங்கம் அப்படின்னு ஒரு ஸ்ரீவத்சங்கிற ஒரு லட்சணம். அது பகவானுக்கு தவிர வேற யாருக்கும் உலகத்தில் எங்கேயும் இல்லை. சில இடத்துல மச்சம் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவான். அது சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் விசேஷமாக சொல்லும். அதே மாதிரி அவருக்கு சகல பிரபஞ்சத்துக்கும் அதிபதியாக இருந்துட்டு அவளுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான லட்சணம் அவருக்கு இருக்கு. அதனால ஸ்ரீ ஆத்மனா ஸ்ரீவத்ஸ லட்சணம் வக்ஷசி தேன கிருதமிதிவா கிருத லட்சணா. கிருத லட்சணான்னு நாலு அர்த்தம் சொல்லியிருக்கேன். ஒன்று சைத்தன்ய ரூபமாக லட்சணமாக உள்ளவர். ரெண்டாவது சாஸ்திரங்களை உண்டு பண்ணினவர். மூணாவது சஜாதீய விஜாதீய வியாபச்சகமான லட்சணத்தை தயார் பண்ணினவர். எல்லா பொருள்களுக்கும் லட்சணத்தை கொடுத்தவர். தனக்கென்று தான் ஒரு புதுசாக ஒரு லட்சணத்தை வைத்து கொண்டவர் அப்படின்னு கிருத லட்சணாங்கிறது நாலு அர்த்தங்கள். இப்படி பகவானுடைய நாமாக்கள்ல விசேஷமாக இந்த ஒரு ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்த்தோம். அதர்மகு தர்ம கு தர்மே சததக்ஷரம் அக்ஷரம் அவிஜாதா சஹசிராம்சு விதாதா கிருத லட்சணா. அதற்கு மேல நாளைக்கு கபஸ்தினேமஸ்தத்தோதமேஸ்வர ஆதிதேவோ மகாதேவோ தேவோஷோ தேவகுரு அப்படிங்கிற நாமக்கள் இதை